الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا او كما قال صلى الله عليه وسلم فهل انيتم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاه وسلام يرد النبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சாபிஉங்கள் சபாவ் சாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனே ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை தகர்ந்து வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்வாவின் மூலம் ரசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஹைக்கும் மாக்கும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அழகான ஒரு பூர்த்தியான உண்மையான ஒரு மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை முஸ்லிம்களே சரியாக விளங்காத குறைதான் இன்று உலகளாவிய ரீதியிலே முஸ்லிம்களுக்கு பிரச்சினை. ஒரு முஸ்லிமுடைய வீட்டுக்குள் அவருக்கு பிரச்சனையா? அவர் உண்மையான முஸ்லிமாக வாழவில்லை. ஒரு முஸ்லிமுடைய ஊரில் அவருக்கு பிரச்சனையா? அவரிடத்தில் உண்மையான பூர்த்தியான இஸ்லாம் இல்லை. முஸ்லிமுக்கு இன்னும் ஒரு முஸ்லிமால் பிரச்சனையா? இஸ்லாத்தில் உள்ள ஒரு குறைபாடு, அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இஸ்லாத்தின் குறைபாடு. ஒரு முஸ்லிமுக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் மூலம் பிரச்சனையா? கண்ணியமானவர்களே, அதுவும் அவருடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தின் பீகாக்காரம் குறைந்ததற்கு காரணமாக அடையாளமாகத்தான் அது வெளியாகிறது. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு முஸ்லிமிடம் இஸ்லாமிய பற்று குறைந்து வருகின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். முஸ்லிம்களிடம் இஸ்லாமிய மார்க்கப்பற்று என்று சொல்கின்ற பொழுது இரண்டாக பிரிக்க வேண்டும். ஒன்று, மார்க்க வணக்க வழிபாடுகள் சார்ந்த நான் மார்க்கத்துக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற அந்த தன்மை குறைகிறது. இன்னும் ஒன்று, இஸ்லாமியர்களிடம் இஸ்லாத்துடைய முஸ்லிம்களுடைய சமூக பற்று குறைந்து வருகிறது. சமூக பற்று. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்ற இந்த வார்த்தை நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததன் பின்னர் அறிமுகமாகிய வார்த்தை அல்ல. இது அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவித்த வார்த்தை. வான அவ்வளில் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களின் முதன்மையானவன். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு நபியவர்கள் பாவித்த ஒரே ஒரு ஆயுதம் சமூகப்பற்று. சமூகப்பற்று, அதாவது சமூகத்தில் உள்ள, சமூகம் என்று சொல்கின்ற பொழுது சமுதாயம் என்று சொல்கின்ற பொழுது அது முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, ஒரு மனிதருக்கு அவருக்கு அங்கால் இருக்கின்ற அனைத்தும் சமூகத்தை சேரும். அவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற மாடு, அவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நாய், அவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பூச்சி, ஒரு எறும்பு, அவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற உயிருள்ள ஜீவராசி எதுவாக இருந்தாலும் கண்ணியமானவர்களே, சமூகத்துக்குள் அடங்குகின்றன, சமுதாயத்துக்குள் அடங்குகின்றன, உம்மத்துக்குள் அடங்குகின்றன. அதனால்தான் நாய்க்கு தண்ணீர் கொடுத்த பாவியான பெண்ணை அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்பினான், பூனைக்கு தீனி கொடுக்காத வணக்கத்தாளி பெண்ணை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பினான். நாய்க்கு தண்ணீர் கொடுத்தால் ஒரு விபச்சாரி, பூனையை கட்டி போட்டால் ஒரு வணக்கசாரி. நேர்மாற்றமான மனிதர்கள், கருப்பும் வெள்ளையும் போன்ற மனிதர்கள், நல்லவள் சமூகத்தில் வணக்க வழிபாட்டில் நல்லவள், இபாதத் செய்வதில் நல்லவள், விக்கிர் செய்வதில் நல்லவள், கண்ணியமானவர்களே. ஆனால் சமூகப்பற்றில், சமூகத்தில், சமுதாயத்தில் படைப்பினங்களில் ஒரு படைப்பு பூனை அதை கட்டி போட்டால் தீனி கொடுக்கவில்லை, சின்ன விடவும் இல்லை, கட்டி சித்தரவதை செய்ததனால் வாழ்க்கை முழுக்க செய்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அழித்து, நபியவர்கள் தெளிவாக சொன்னார்கள், பூனையின் காரணமாக நரகத்துக்கு போன பெண்ணை நான் நரகில் கண்டேன். நேர்மாற்றம் சமூகம் ஒதுக்கும், சமூகம் சபைக்கெடுக்காது, சமூகம் சாரி துப்பும், பெற்ற தாய் கூட சாரி துப்புவாள். எப்படிப்பட்டவன் ஒரு ஆண் என்றும் வந்திருக்கிறது, ஒரு பெண் என்றும் வந்திருக்கிறது. விபச்சாரத்தில் ஈடுபட்டவர், கெட்ட தொழில் செய்யக்கூடியவர். ஆனால் நாய் என்னை போன்ற ஒரு உயிருள்ள ஜீவராசி, அந்த பற்றோடு, பற்று பாசம், அன்பு, கனிவு, எல்லா வார்த்தையிலும் பாவிக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த நாய்க்கு சொட்டு தண்ணீர் கொடுத்தால் அந்த ஒரு சில மிடர் தண்ணீர்களை நீரை காரணமாக வைத்து அல்லாஹ் அந்த உள்ளத்திலிருந்து அந்த கனிவு பாசம், அந்த சமூகத்தோடு உள்ள மனிதர்கள் முதலிடம், ஏனைய மிருகங்களையும் அல்லாஹ் சமுதாயத்தில் சேர்த்திருக்கிறான். அந்த நாயால் சுவர்க்கம் போனால் இன்று எப்படிப்பட்ட காலம்! நாயை மதிக்கின்ற அளவு கூட மனிதனை மதிக்காத காலம். கண்ணியமானவர்களே, நாய் நாய்தான், படைப்பு தான், ஆனால் அதற்கென்று தூக்கி வைத்து கொஞ்ச முடியாது. கண்ணியமானவர்களே, ஆனால் உயிருள்ள ஜீவராசி என்ற அந்த பெயரில் அந்த நாயும் அடங்குகிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, பிறரோடு ஒரு கனிவுள்ள மார்க்கம், அன்பு கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம், நான் பசியோடு இருந்தாலும் மற்றவனுடைய வயிற்றை நிறைக்கக்கூடிய மார்க்கம், நான் கொஞ்சம் எனக்கு என உஷ்ணமாக இருந்தாலும் மற்றவர்களில் நிழலில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற மார்க்கம். கண்ணியமானவர்களே, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லாவிட்டாலும் மற்றவனுக்கு வசதி கிடைக்க வேண்டும் என்று முற்படுத்துகின்ற மார்க்கம், இதுதான் இஸ்லாம், இவர்தான் முஸ்லிம். கண்ணியமானவர்களே, இந்த சமூக பற்று என்று குறைந்து வருவதுதான் நமது எல்லா பிரச்சனைக்கும் பிரதானமான காரணம். நான் பேச இருக்கின்ற தலையங்கம் இயன்றளவு நான் முழுமையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூக பற்றை பற்றித்தான் பேசப் போகிறேன். நான் ஆரம்பத்தில் தலைப்பை சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, சமூக பற்றில் நபி அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? நபியுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? எங்கிருந்து ஆரம்பிக்கிற இந்த சமூக பற்று? ஹிஜ்ரத்துக்கு பின்பா, மதீனாவிலா, அல்லது மௌத்தாகுவதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பா? இல்லை, நபித்துவத்துக்கு முன்பிருந்து ஆரம்பிக்கிறது நபியுடைய சமூக பற்று. நபித்துவத்துக்கு முன்பிருந்து அதெப்படி? கண்ணியமானவர்களே, அவருடைய முன்னே கால வரலாற்றில் வருகிறது, வாலிப பருவத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் கிடைக்கவில்லை, இதுதான் மார்க்கம் என்று இன்னும் அறிமுகப்படுத்தவில்லை, குர்ஆன் இறங்கவில்லை. அவருடைய வாலிப பருவம் சிறுபிராயத்திலே அவர்களுடைய ஒரு தன்மை எழுதப்படுகிறது, அவர்கள் மூத்தவர்களுக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் வீடுகளுக்கு சென்று, தெளிவாக வருகிறது நபித்துவத்துக்கு முன்னர், வீடுகளுக்கு சென்று, பக்கத்து வீடுகள், ஊரில் இருக்கின்ற வீடுகளுக்கு சென்று மூத்தவர்களிடம், வயோதிபர்களிடம், உங்களுக்கு ஏதாவது பஜாருக்கு சென்று, கடைக்கு சென்று ஏதாவது பொருட்கள் வாங்கி வர வேண்டிய வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் வாங்கி வருகிறேன். கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட பண்பு! சொந்த தாய் தந்தைக்கு பொருள் வாங்கி கொடுக்காத பிள்ளைகள் நாம். தாய் தந்தை கடைக்கு அனுப்பினால் போக முடியாது என்று மறுக்கின்ற துப்பாக்கியசாலிகள் நாம். சொந்த இரத்தம் அவர்களுடைய இரத்தம் தான் நான். அந்த பெற்றோருக்கே கிறிஸ்துமஸ் ஊழியம் செய்யாத ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். யாரை முஹம்மது ரசூலுல்லா அஷ்ஹதல்லா இல்லா இல்லல்லா வாஷதன்ன முஹம்மது ரசூலுல்லா என்று எந்த நபியை நாம் கலிமாவில் மொழிந்தோம், அந்த நபியுடைய நபித்துவத்துக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை. அந்த அளவுக்கு சமூகத்தோடு இரக்கமுள்ள ஒருவரை தான் நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். பாதையிலே யாரை கண்டாலும் பொது சுமந்து செல்கிறாரா, கஷ்டப்படுகிறாரா, ஓடி சென்று தூக்கி வீடு வரைக்கும் கொண்டு போய் விடுவார்கள். நபித்துவத்துக்கு பின்புதான் பிரபலியமாக வந்திருக்கிறது, முன்பும் இதுதான் பண்பு. சிறுபிராயத்திலே எப்படிப்பட்ட மற்றவர்களுடைய உரிமையிலே கை வைக்காத பண்பென்றால், அல்ல எப்படி வளர்த்தான் பாருங்கள் அந்த அந்த அனாதை பிள்ளையை. ஹலீமா சாதியா ரதியல்லாஹு அன்ஹா பால் கொடுக்கும் பொழுது அவர்கள் அவர்களுக்கும் பால் குடிக்கின்ற வயதில் குழந்தைகள் இருந்தார்கள். நபியவர்கள் கண்ணியமானவர்களே, தன்னுடைய அந்த சிறு குழந்தை அல்லாஹ் எப்படி ஒரு மற்றவர்களை பற்றி ஒரு கரிசனை உள்ளவராக அல்லாஹ் வளர்க்கிறான் பாருங்கள். அவருக்குரிய அந்த அளவை மாத்திரம் பால் அருந்துவார்களாம். அதற்கு பின்னர் எவ்வளவுதான் வற்புறுத்தி கொடுத்தாலும் அவர்கள் மார்பகத்தில் வாயை வைக்க மாட்டார்கள். இது சிறுபிராயம். இதுதான் கண்ணியமானவர்களே மற்றவர்களை பற்றிய கரிசனை, கவலை, அன்பு, பாசம். நான் ஆரம்பத்தில் ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதினேன், சூரத் தௌபாவுடைய கடைசி ஆயத்துக்கு முந்தி ஆயத்து. இந்த ஆயத் எப்படிப்பட்ட ஆயத்து தெரியுமா? இந்த ஆயத் யாராவது ஒருவர் ஏதாவது கஷ்டத்துக்குள் ஆப்பட்டால், யாராவது ஒரு சிரமத்துக்குள் ஆப்பட்டால், குற்றவாளி இல்லாத ஒருவர் நிரபராதி ஒருவர் குற்றவாளியாக சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்தால், கண்ணியமானவர்களே இப்படியான சிரமங்களின் போது இந்த ஆயத்தை ஓதுகின்றவருக்கு விடுவு கிடைக்கும் என்று அதற்குரிய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படியான ஆயத்திலே நபியவர்களுடைய எந்த பண்பை அல்லாஹ் வர்ணிக்கிறார்? சிரமப்படுபவர் ஓதினால் சிரமம் இல்லாமல் ஆகும் என்ற அந்த ஆயத்திலே நபியவர்களுடைய எந்த பண்பை அல்லாஹ் அங்கே வர்ணிக்கிறான்? உங்களுக்கு ஒரு ரசூல் வந்திருக்கிறார், ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். உங்களுடைய இனத்தை சேர்ந்தவர், உங்களுடைய மனித இனத்தை சேர்ந்தவர், உங்களை போன்ற ஒருவர். அனைத்தும் முதலாவது தன்மை பாருங்கள், இது ஒவ்வொரு முஸ்லிமிடமும் இருக்க வேண்டிய பண்பு. ஒவ்வொரு முஸ்லிமிடமும் இந்த தன்மை இருக்க வேண்டும். என்ன தன்மை? உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், சிரமங்கள், நோய் நொம்பலங்கள், நெருக்கடிகள், பாதகமான நிலைமைகள், பாரமான நிலைமைகள், பசி பட்டினிகள், வறுமைகள், நோய்கள், ஆபத்துகள், சுருக்கம் என்ன, அனைத்துக்கும் உங்களுக்கு ஏற்படுகின்ற சகல சிரமங்களும் அஜீசுன் அலைஹி, அவருக்கு ஏற்பட்ட சிரமம் போன்று அவர் உங்களுடைய கஷ்ட துன்பங்களை பங்கெடுப்பார். அஜீசுன் அலைஹி அனைத்தும் உங்களுடைய கஷ்டம் அவருக்கும் கஷ்டம். கண்ணியமானவர்களே, உடன் பிறந்த சகோதரன் கஷ்டப்படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற காலம், ஆனா வியாபாரத்தில் விழுந்து விட்டானாம், லொஸ் ஆகி விட்டானாம் என்று தம்பி ஸ்வீட் பங்கிடுகின்ற காலம், இனிப்பு பங்கிடுகின்ற காலம், தம்பி லொஸ்தாகி விட்டானாம் என்று நானா புதுகலிக்கின்ற காலம், பெற்றோருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை பார்த்து பிள்ளைகள் மகிழ்கின்ற காலம், நாம் வாழ்கின்ற காலம், பெத்த தாயை கையால் கொலை செய்கின்ற காலம், மிக கேவலமான மூன்று கேவலமான வரலாறுகளை சரித்திரங்களை இந்த இரண்டு மாதங்களுக்குள் இந்த இலங்கை மண் படைத்திருக்கிறது. மூன்று கேவலமான சரித்திரங்களை, மூன்று பேர் நமது நாட்டில் பெற்றோரை கொலை செய்தார்கள். ஜாஹிலியா காலத்தில் கூட பெற்றோரை கொலை செய்த நிகழ்வு இதுவரைக்கும் நமது குறுகிய புத்திக்கு கிடைக்கவில்லை. மடைக்காலம் என்கிறோம், அறியாமை காலம் என்கிறோம், அந்த காலத்தில் தனது தாயை கொன்றான், தனது தந்தையை கொலை செய்தான் என்ற வரலாறுகளை இன்னும் நாம் குறுகிய புத்திக்கு நமக்கு படவில்லை. ஆனால் நவீன ஜாஹிலியர், நவீன மடமை காலம், எல்லா கருவிகளும் முன்னேறிய
வளர்ந்த முன்னேறிய நவீன ஜாகிலியத்திலே மூன்று பேர் தனது பெற்றோர்களை கொண்டார்கள். எந்த மதமாக இருக்கலாம், மனிதத்தன்மை இல்லாத செயல். ஒருவன் சாயை கொன்றான், சாயை கொண்டு விட்டு நிர்வாணப்படுத்தி யாரோ சாயை கற்பழித்து விட்டு கொலை செய்தது போன்று காட்ட முனைந்தான். ஆனால் அவனுடைய வாக்கு மூலமே நான் தான் கொன்றேன். ஏன் கொன்றேன்? காதலிக்கு கிஃப்ட் வாங்குவதற்கு பணம் தரவில்லை. ஏன் தாய்க்கு ஏசினேன்? ரீலோட் போடுவதற்கு பணம் தரவில்லை. ஏன் பாப்பாவுக்கு ஏசினேன்? போன் வாங்கி தரவில்லை. இப்படிப்பட்ட காலம் கியாமத்தினருடைய அடையாளங்களில் பிரதானமான அடையாளங்கள் ஒன்றுதான், பெற்றோருக்கே துரோகம் செய்வது. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட காலம். ஆனால் அந்த காலம் நபியவர்கள் கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட காலத்தில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றி வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, மனித தன்மை அப்படியே குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த காலம். மனித தன்மை அசீதுன் அலைஹிமா அனைத்தும் ஹரீசுன் அலைக்கும். இதுதான் என்னுடைய தலைப்பின் சொல், அந்த வார்த்தை ஹரீசுன் அலைக்கும். நபியவர்கள் உங்களுடைய விடயத்திலே கரிசனை உள்ளவர் என்றால் என்ன? பற்றுள்ளவர். சமூகப்பட்டுள்ள ஒருவரைத்தான் பழைய தலைமைகளாக நாம் நியமிக்க வேண்டும். அது தேர்தலில் நிற்கின்ற வேட்பாளராக இருந்தால் சரி, அது ஒரு துறைக்கு தலைவராக இருந்தாலும் சரி, அது என்ன நகரசபை, மாநகரசபை, பாடசாலை, இஸ்லாமிய நிலையங்கள், கல்விக்கூடங்கள், எந்த துறைக்கு நாம் தலைமை பொறுப்பை ஒப்படைப்பதாக இருந்தாலும் அவரிடம் சமூகப்பட்டிருக்கிறதா என்று பார்ப்பது நம்முடைய முறை மாத்திரம் அல்ல, அல்லாஹ்வும் அதைத்தான் பார்த்தார். நபியை ஹரீசுன் அலைக்கும், உங்களுடைய இடத்தில் கரிசனை பற்றுள்ளவர். பில் மூமினின் ரவுஃப் ரஹீம், மூமின்களோடு விசுவாசிகளோடு உள்ள அன்புள்ளவர். ரவுஃப் உள்ள அன்புள்ளவர், ரஹீம் பாசம் உள்ளவர், கருணை உள்ளவர். இது நபியவர்களை பற்றி அல்லாஹ் வர்ணித்து பேசுகின்ற அந்த குர்ஆன் ஆயத். கண்ணியமானவர்களே, இப்பொழுது நபியுடைய காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம். எந்த அளவு சமூகப்பற்று, குடும்பப்பற்று நிறைய இருக்கிறது இந்த காலத்தில். குடும்பம் குடும்பம் என்று தலைக்கு மேல் தூக்கி வைத்து ஆடியவர்களுடைய நிலைமை இன்று நமது நாட்டில் என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியும். நான் விரிவாக சொல்ல தேவையில்லை. குடும்பம் 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 என்று பூமிக்கு அடியிலும் குடும்பம்தான், வானத்துக்கு மேலும் குடும்பம்தான் என்று காட்டிலும் குடும்பம்தான், நாட்டிலும் குடும்பம்தான், நகரத்திலும் குடும்பம்தான், கிராமத்திலும் குடும்பம்தான் என்று குடும்ப பிச்சு பிடித்தவர்களுடைய நிலைமை இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நமது நாட்டின் சரித்திரம் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. குடும்ப சுயநலம், குடும்பத்தை டெவலப் பண்ணுவது, தலைவர் யார்? பாப்பா. செயலாளர் யார்? நான் எந்த துறையும் சொல்லவில்லை, ஏதோ ஒரு துறை. உபதலைவர் யார்? மூத்த மகன். செயலாளர் யார்? இரண்டாவது மகன். பொருளாளர் யார்? மருமகன். உதவி செயலாளர் யார்? மற்ற மருமகன். கண்ணியமானவர்களே, உதவி தலைவர் யார்? உடன் பிறப்பில்லையா, ரத்தம் இல்லையா, சாச்சா, பெரியப்பா, பெரியப்பா மான் என்று அந்த மெம்பர்ஷிப்புகளை பதவிகளை தகுதி இல்லாவிட்டாலும் குடும்பத்தை டெவலப் பண்ணுகின்ற ஒருவருடைய அந்த தன்மை இருக்கும் என்றால் அவர் தலைமைத்துவத்துக்கு தகுதி இல்லாதவர். நபியவர்களை உலகத்துடைய எல்லா இனத்துடைய எல்லா படைப்பினங்களுடைய தலைவராக பொறுப்புதாரியாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்க பார்த்தது ஹரீஸ், பற்றுள்ளவர். கண்ணியமானவர்களே, எந்த அளவு பற்று? குடும்பத்தை இணைத்ததனால் குடும்பத்துக்குள் இருந்தே ஒரு சம்பவம். ஒருமுறை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம், நாமும் நமது பிள்ளைகளோடு இப்படி ஒரு சட்டம் வரும் பொழுது எப்படி நடப்போம்? இரண்டு நிகழ்வுகளை முன்வைக்கலாம். மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக குடும்பத்தை பிச்சைக்காரர்களாக ஆக்குவதும் முறை அல்ல. குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டும். குடும்பத்துக்கு மாத்திரம்தான், குடும்பம் மாத்திரம்தான், நான் மாத்திரம்தான், என்னுடைய குடும்பம் மாத்திரம்தான் முன்னேற வேண்டும் என்றால் அது கூடிய சீக்கிரம் பின்னேற்றத்தை நமக்கு விளைவிக்கும். வந்தார்கள் நபி அவர்கள். கண்ணியமானவர்களே, வீட்டுக்கு யாருடைய வீடு? ஈரக்கொலையினர் துண்டுடைய வீடு. பாத்திமா விளையாட்டு கபிதி, என்னுடைய ஈரக்கொலையில் ஒரு துண்டு. பாத்திமா, யார் பாத்திமாவை நேசிப்பாரோ, என்னை நேசிப்பவர், பாத்திமாவை யார் கோவிப்பாரோ, அதிருப்தி அடைய வைப்பாரோ, அவர் என்னையும் கோவித்தவர், வெறுப்பூட்டியவர் போன்று சொன்ன நபி சொல்லதலை சொல்ல வந்து பேர குழந்தைகள் பாட்டன் அப்பா வந்தவுடன் ஓடி வருவார்கள். ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு வந்து அப்படியே கட்டி தழுவுகிறார்கள். கட்டி தழுவி முதலாவது கண்ணியமானவர்களே ஹசனுக்கு வாயில் முத்தமிடுகிறார்கள். ஹசன் ரதியல்லாஹுக்கு வாயில் முத்தமிடுகிறார்கள். ஹுசைன் ரதியல்லாஹுக்கு இந்த கழுத்து பகுதியில் தொண்டை பகுதியில் முத்தமிடுகிறார்கள் அல்லது கழுத்து பகுதியில். நேர்மையாக நடக்கின்ற நேர்மையை போதிக்கின்ற நீதியை போதிக்க வந்த நபி என்னுடைய தந்தை இரண்டு பேர குழந்தைகளுக்கும் வெவ்வேறு இடங்களில் முத்தமிடுகிறார்கள் என்று ஆச்சரியப்பட்ட தாய் கேட்டார்கள். தந்தையே ஹசனுக்கு வாயில் முத்தமிட்டீர்கள், ஹசனுக்கு இந்த இடத்தில் முத்தமிட்டீர்கள் என்ன காரணம்? சொன்னார்கள் நபி அவர்கள், பின்னால் நடக்க இருக்கின்ற ஒரு சம்பவத்தை முன்னால் அதனுடைய அறிவிக்கை செய்தார்கள். மகளே, என்னுடைய இந்த மகன், மகன் என்று சொல்லப்படும் பேர குழந்தைகளை மகன் என்று பேசுவார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வயதில் ஆண் குழந்தைகளை காணாத நபி மகளுடைய பிள்ளைகளை மகன் என்ற பாணியில் வளர்த்தார்கள். இப்ராஹிம், சையீத், பாகிர் என்ற பேருடைய பிள்ளைகளும் பிறந்தார்கள் என்று வரலாறு சொன்னாலும் சிறு குழந்தையை மரணித்து விட்டார்கள். ஓடி ஆடி விளையாடுகின்ற பருவத்தில் இவர்களை கண்டார்கள். நான் சமூகப்பற்றை, குடும்பப்பற்றா சமூகப்பற்றா என்று வரும் பொழுது ஒரு உண்மையான மோமின் சமூகத்தை முன்னிறுத்துவார், முன்படுத்துவார். இவருக்கு வாயில் முத்தமிட்ட காரணம் என்ன தெரியுமா? இவருக்கு பின்னால் இவருடைய பிற்காலத்தில் இவர் விரோதிகளினால் நஞ்சூட்டப்பட்டு மரணிப்பார். எப்படி இருக்கும் தாய்க்கு முன்னால் பிள்ளையுடைய முடிவை சொல்லும் பொழுது? இந்த மகனுக்கு ஹுசைனுக்கு இங்கு முத்தமிட்டேனே தெரியுமா? இவர் கழுத்து வெட்டப்பட்டு ஷஹீதாகுவார். ஓடியாடி விளையாடுகின்ற பருவத்திலே உன்னுடைய மகன் பெரிதாகி நஞ்சூட்டப்படுவான், உன்னுடைய மகன் பெரிதாகி கழுத்து வெட்டப்படுவான் என்று தாயிடமே தந்தை சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? கண்ணியமானவர்களே, உடனே தாய் மனது எப்பொழுதும் மாசமுள்ள மனது. உடனே நபியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடயத்தை முன்வைத்தார்கள். தந்தையே, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு துவாவை கொடுத்திருக்கிறான், அந்த துவாவை கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வான். நீங்கள் இன்னும் அதை பாவிக்கவில்லை, நீங்கள் இன்னும் அதை பாவிக்கவில்லை. நீங்கள் அந்த துவாவை என்னுடைய ஹசனும் ஹுசைனும் இந்த நிலைமையில் ஷஹீதாக்கப்படாமல் நீங்கள் துவாவை கேட்டு அந்த துவாவின் மூலம் இவர்களுடைய அந்த ஆபத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்களே. கண்ணியமானவர்களே, இங்குதான் சமூகப்பற்று வெளியாகிறது, இங்குதான் தூர நோக்கு வெளியாகிறது, இங்குதான் சொல்வார்கள் தூர பார்வை வெளியாகிறது. லோங் திங் என்று சொல்வார்கள், தூர சிந்தனை விசாலமான மனப்பான்மை வெளியாகிறது. முடியும், மகள் கேட்கிறாள், ஈரக்கொலையில் ஒரு துண்டு கேட்கிறாள், என்னுடைய மகள் இரத்தம் கேட்கிறது, சொர்க்க பெண்களின் தலைவி கேட்கிறாள், உதவி துவா கேட்கலாம். சொன்னார்கள் பாத்திமா, முடியாது மகளே. ஏன் முடியாது? நான் அந்த துவாவை மறுமையில் என்னுடைய சமுதாயம் எல்லோருக்குமாக வைத்திருக்கிறேன். இங்கு பாவிக்க மாட்டேன், இங்கு வெறும் என்னுடைய இரண்டு பேரர்களுக்காக மாத்திரம், குடும்ப சுயநலத்துக்காக மாத்திரம் என்னுடைய முழு சமுதாயத்துடைய துவாவை பாவிக்க மாட்டேன். எப்படி சமூக பற்று? நாம இருந்தால் பாத்திமா இங்கே வா, உனக்கு ஒரு நன்மாராயம், எனக்கு ஒரு துவா இருக்கிறது, அது முழு எந்த தேவையை கேட்டாலும் கபூல் செய்வான் அல்லாஹ். உன்னுடைய மகன்மாருக்கு இப்படி நடக்க இருக்கிறது, பாரும்மா, அவனுடைய தந்தையை நான் அந்த துவாவை கேட்டு அதை இல்லாமலாக்கப் போகிறேன் என்று மகள் கேட்கமுன்னரே அந்த துவாவை ஓதிவிடுவோம். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நபிதான் நமது நபி. சொல்லிது கொண்டிருக்கிறார்கள், குர்ரத்து ஐனி கிஸ்தலா, தொழுகையிலே கண் குலுக்கி இருக்கிறது என்று வர்ணிப்பார்கள். தொழுதால் நபி அவர்களுக்கு இன்பம், தொழுகையில் சுவர்க்கத்தை கண்டார்கள், சுவர்க்க கனிகளை கண்டார்கள். கண்ணியமானவர்களே, தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது பெண்களும் திரைக்கங்கால் நபியுடன் தொழுவார்கள். இமாமத்தாக இமாம செய்கின்ற பொழுது சொன்னார்கள் நபி அவர்கள் ஒரு தடவை, நான் இமாம செய்ய வருகின்ற பொழுது நீண்ட நீண்ட குர்ஆன் ஆயத்துக்களை ஓத வேண்டும், நீண்ட நீண்ட ரக்காத்துகளாக சொல்ல வேண்டும் என்ற ஆசையோடு முசல்லாவில் நிற்கிறேன், தொழுமிடத்தில் நிற்கிறேன். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு பின்னால் தொழுகின்ற ஒரு சிறு குழந்தை அழும், சிறு குழந்தை அழும், அப்பொழுது நான் ஆசையோடு வந்த நீண்ட தொழுகையை சுருக்கிக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த குழந்தை அழுகின்ற பொழுது தொழுது கொண்டிருக்கும் அந்த தாய்க்கு கஷ்டம் ஏற்படும், சிரமம் ஏற்படும், குழப்பம் ஏற்படும் என்பதற்காக என்னுடைய கண்குளிர்ச்சியான தொழுகையை அந்த பெண்ணுடைய மன வருத்தத்துக்காக நான் குறைத்துக் கொள்கிறேன், சுருக்கிக் கொள்கிறேன். சமூகப்பட்டு கேட்டார்கள் சஹாபாக்கள், யார் சொல்லவா ஹஜ்ஜி ஒவ்வொரு வருஷமும் செய்ய வேண்டுமா, ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா? அக்குள்ள ஆளும் எல்லா வருடமும் ஹஜ்ஜி கடமைதான். சொன்னார்கள் நபி அவர்கள், பாருங்கள் நான் ஆம் என்றால் ஒவ்வொரு வருடமும் கடமையாகும், நான் ஆம் என்று பதில் சொன்னால் நீங்கள் வசதி உள்ளவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். நான் அப்படி உங்களை கஷ்டப்படுத்தவில்லை, 5 வருடங்களுக்கு ஒரு முறை, ஒரு ஹஜ்ஜி தான் கடமை, 5 வருடங்களுக்கு ஒரு முறை வசதி உள்ளவர் ஹஜ்ஜி செய்து கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, இப்படி ஒவ்வொன்றிலும் சமூகப்பட்டுள்ளவர்களாக இருந்தார்கள். சமூகப்பற்று, சமூகத்துக்கு என்ன தேவை, சமூகத்துக்கு என்ன கஷ்டம்? இதனால்தான் கண்ணியமானவர்களே, ஜனாசாக்கள் வரும் ஆரம்ப காலத்திலே ஜனாசா தொழுவிக்க முன்னர் கேட்பார்கள், இவருக்கு கடன் இருக்கிறதா, அழகிட்டே கடன் இருக்கிறதா? சொல்வார்களாம், கடன் இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் சொல்வார்கள் நபியவர்கள், நீங்களே தொலைவித்துக் கொள்ளுங்கள், கடனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒருவர் ஷஹீதாயினாலும், எத்தனை தடவைகள் ஷஹீதாயினாலும் கடனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நீங்களே தொலைவித்துக் கொள்ளுங்கள் என்று போவார்கள். ஒரு காலம், பின்னர் காலத்திலே கொஞ்ச காலங்களுக்கு பிறகு நான் இங்கு பேசுகின்றேன், நபியுடைய சமூக பற்றி ஒருவர் மரணித்தாலும் அவர் சமூகத்தில் ஒருவர், அவருக்கு நான் என்ன செய்ய முடியும், என்ன அவருக்கு நான் என்ன கடமை பெற்றிருக்கிறேன்? ஒரு அறிவித்தல் செய்தார்கள், மன் தரக்க மாலன் பலி வரசதி, யாராவது ஒருவர் மரணிக்கின்ற பொழுது சொத்துக்களை பணங்களை பொருளாதாரத்தை விட்டு சென்றால் அவருடைய குடும்பத்திற்கும் வாரிசுக்காரர்களுக்கும் அதை அவர் எடுத்துக் கொள்ளட்டும், வாரிசுக்காரர்கள் பங்கு பிரித்துக் கொள்ளட்டும். இன்னும் ஒன்றை சொன்னார்கள், யார் குடும்பத்தை, ஏழைகளை, வசதி இல்லாத பிள்ளைகளை, விதவையாக மனைவியை, சகோதர சகோதரிகளை, பெற்றோர்களை ஏழையுள்ளவர்களாக கஷ்டமானவர்களாக விட்டுவிட்டு மரணிக்கிறாரோ, இளைய வாழைய என்றார்கள். பாருங்கள் இந்த வார்த்தையை, அவர் என் பக்கம் வரட்டும், என்னிடம் வரட்டும், அந்த குடும்ப கஷ்டக்காரர்கள் என்னிடம் வந்து அந்த மௌத்தாகிய மனிதனுடைய குடும்பம் என்னிடம் அவருடைய தேவையை சொல்லட்டும், நான் அவர்களை உதவி செய்வேன், இவர்களை உதவி செய்வது என்னுடைய கடமை என்றார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அளவு சமூகப்பட்டுள்ளவர்களாக நபியவர்கள் இருந்திருக்கிறார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம் நபியுடைய நிகழ்வுகளை. சமூகப்பற்றை, மதீனாவுக்கு வருகிறார்கள், ஹிஜ்ரத் வந்தவுடன் கண்ணியமானவர்களே பார்க்கிறார்கள், தண்ணீர் பற்றாக்குறை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. நபியவர்களுக்கு சஹாபாக்கள் சூழ இடங்களில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார்கள். என்னுடைய தாகம் தீர்கிறது, எனக்கு தண்ணீர் கிடைக்கிறது, என்னுடைய பசி போகிறது, எனக்கு வாழ்க்கை கிடைத்து விட்டது, வியாபாரம் நடக்கிறது என்று ஒரு பற்றுள்ளவன் மற்றவர்களை பற்றி கரிசனை உள்ளவர் இருக்க மாட்டார். நபியவர்கள் கவலைப்பட்டார்கள், என்னுடைய சமுதாயம் மக்களுக்கு தண்ணீர் இல்லை, ஒரே ஒரு கிணறு இருந்தது, ரூமா, ரூமா என்ற அந்த கிணர் ஒரு யகூதியுடைய கிணர், ஒரு யூதனுடைய கிணர். அவன் தண்ணீருக்குத்தான், பணத்துக்குத்தான் தண்ணீர் கொடுத்தான். திருகம், தீனார், ஈட்டம்பழம், கோதுமை ஏதாவது கொடுத்தால் தான் தண்ணீர் கொடுப்பான். கண்ணியமானவர்களே பாருங்கள், நபியுடைய சமூக தொண்டு, சமூகப்பட்டுள்ளவர் சமூக தொண்டு செய்வார். தண்ணீர், நீர்ப்பாசனம் தேவை. எலக்ஷனில் வெற்றி பெறுவதற்கு 10 வீடுகளுக்கு பைப் லைனை போட்டு கொடுத்து விட்டு 100 வீடுகளை விடுபவன் அல்ல, எல்லாருக்கும் தேவை. சொன்னார்கள் யாரொருவர், இந்த ரூமா, ரூமா என்ற இந்த கிணறை வாங்கி முஸ்லிம்களுக்காக சதக்கா செய்வாரோ, வக்ஃப் செய்வாரோ,
அவருக்காக சுவர்க்கத்தில் ஒரு கிணறை, சுவர்க்கத்தில் ஒரு நீரூற்றை வாங்கி கொடுக்க நான் பொறுப்பு. யார் தயார்? மாமா யார் தயார் என்று கேட்கிறார். மருமகன் ஏற்படுகிறார், நான் தயார். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, இது எப்படிப்பட்ட காலம்? பிள்ளைகளுக்கும் மருமக்களுக்கும் பேர குழந்தைகளுக்கும் சொத்துக்களை சேர்க்கின்ற காலம், மற்றவர்களுடைய சொத்துக்களை குடும்ப பெயர் வழங்குகின்ற காலம், மற்றவர்களுடைய காணியை கடையை மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை அபகரிக்கின்ற காலம், மற்றவருடைய காணிக்கு சேர்த்து வேலை அடிக்கின்ற காலம். ஆனால் மாமா சொல்கிறார், சமூக தொண்டு செய்ய யார் தயார்? மருமகன் சொல்கிறார், நான் தயார். ஒரு கருத்துப்படி 35,000 திருகம், 35,000 வெள்ளி நாணயங்களை கொடுத்து அந்த யூதனிடமிருந்து அந்த கிணறை வாங்கி முஸ்லிம்களுக்காக சதக்கா செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட இரக்க சிந்தை உள்ளவர்கள் தான் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவு பாசம், எந்த அளவு கனிவு! கண்ணியமானவர்களே, அந்நியர்களா மாற்று மதத்தவர்களா அவர்களுக்கும் உபகாரம். எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக பரம விரோதிகள் என்று யூதர்களை அல்லாஹ் சொல்கிறான். அந்த யூதர்களோடு கூட இஸ்லாம் கொள்கை இதிலே வித்தியாசப்பட்டாலும் பண்பில் நபியவர்கள் சேர்ந்து நடந்தார்கள். தனக்கு பணிவிடைக்காக ஒரு யூதனை வைத்திருந்தார்கள், யூத சிறுவனை வைத்திருந்தார்கள். அவன் சுகயினமாகும் பொழுது அவனுடைய வீடு சென்று சுகம் விசாரித்தார்கள். சமூகப்பற்று. யூதனுடைய ஜனாசா போகிறது, எழுந்து நின்றார்கள். இதில் நான் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறேன். ஜனாசாவுக்கு எழுந்து நிற்பது என்ன? இது கூடுமா கூடாதா, நல்லதா கெட்டதா? முஸ்லிம்களுடைய மையத்துக்கு மாத்திரமா, அந்நியர்களுடைய சாவுக்கும் எழுந்து நிற்கலாமா? ஜனாசாவுக்கு எழுந்து நிற்பது என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. அந்த ஹதீஸ் தெளிவாக மேலதிகமான சொல்லப்படுவது மையத்துக்கு எழுந்து நில்லுங்கள், ஜனாசாவுக்கு எழுந்து நில்லுங்கள் என்று. ஆனால் அந்த ஹதீஸுகளை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாக, நீங்கள் ஜனாசாவுக்காக எழும்புவது ஜனாசாவை மதிப்பதற்கல்ல, அந்த ஜனாசாவை அந்த மையத்தை உயிரோடு இருக்கும் பொழுது யார் அந்த உயிரை கைப்பற்றினானோ அந்த அல்லாவுக்காக, உயிரை கைப்பற்றியவனுக்காகத்தான் இழந்து நிற்கிறீர்கள். அந்த மையத்தை கண்ணியப்படுத்துவதற்கு அல்ல. யூதனுடைய ஜனாசாவுக்கு மணிந்து நின்றார்கள். சஹாபாக கேட்டார்கள், ஜனாசா யஹூதியுடைய ஜனாசா, யூதனுடைய ஜனாசா அல்லவா, இழந்து நிற்கிறீர்கள் யார் சூழல்லா? கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? எனது கட்டிக்காரனா, எனது குடும்பமா, ஊர்க்காரனா? குடும்பத்து வேஷம் உன் நபியிடம் இல்லை, கட்சிக்கு வேஷம் உன் நபியிடம் இல்லை, ஊர்த்து வேஷமும் இல்லை, நாட்டத்து வேஷமும் இல்லை, இனத்து வேஷமும் இல்லை, மதத்து வேஷமும் இல்லை. அலைசன் இது உலகத்தில் உயிரோடு வாழ்ந்த ஒரு உயிர் ஜீவராசி அல்லவா, இப்பொழுது மையத்தாக போகிறது. அதற்கு நான் எழுந்தால் என்ன? கண்ணியமானவர்களே, எல்லோரையும் ஜீவராசி உயிர் உள்ளது என்று பார்ப்பார்கள். எறும்புக்கு கூட அநியாயம் செய்யாத நபி. கண்ணியமானவர்களே, அந்த அளவு ஒட்டகத்தோடு கூட கனிவாக நடந்த நபி. ஒட்டகங்கள் நபியோடு பேசிய வரலாறு இருக்கிறது. ஒட்டகம் முறையிட்டது, ஒரு ஒட்டகம் அடைந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு நாம் எப்படி சிரமங்கள் கொடுக்கிறோம்! கண்ணை வடித்து ஒரு ஒட்டகம் முறை பார்க்கிறது. ஒரு நிகழ்வில் வந்திருக்கிறது. அந்த ஒட்டகம் சொன்னது, என்னுடைய எஜமான் என்னிடம் வேலை வாங்கினார், எனக்கு மேலே பிரயாணம் செய்தார், பொதிக வேற்றினார், எனக்கு முடியாத பாரமான வேலைகளையும் வருகிறான். இன்னும் ஒரு கருத்துப்படி வந்திருக்கிறது, வேற ஒட்டகம் கண்ணியமானவர்களை சொன்னதாம், நான் இப்பொழுது வயதாகி இயலாமல் ஆகிய பொழுது இவன் என்னை அறுக்க பார்க்கிறான், அறுக்க பார்க்கிறான். உரியவரை கூப்பிட்டு நபியர்கள் கண்டித்தார்கள், மிருகங்களுக்கும் நீங்கள் உபகாரமாக நடங்கள், கனிவோடு என்ன பாசத்தோடு நடங்கள், கருணையோடு நடங்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒருவர் மிருகத்தை நிறுத்திக்கொண்டு, மிருகம் என்றால் அந்த காலத்தில் வாகனமாக பாதிக்கப்பட்டது, அதில் உட்கார்ந்து கொண்டு நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார், மக்களோடு உரையாடிக் கொண்டிருக்கிறார். சொன்னார்கள் நபியவர்கள், மிருகங்களை மேடைகளாக பாதிக்காதீர்கள், நண்பர்களாக பாதிக்காதீர்கள். அந்த அளவுக்கு நியமனே மட்டுள்ளவர்களாக கரிசனை உள்ளவர்களாக நபியவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஒரு முஸ்லிம் என்றால் இந்த பற்று இருக்க வேண்டும், மற்றவர்களை பற்றிய ஒரு கனிவு இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும். மற்றவனுக்கு என்னால் எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது, மற்றவர்களுக்கு என்னால் எந்த அநியாயம் ஏற்படக்கூடாது. அது பக்கத்து வீடாக இருக்கலாம், அது வியாபாரத்தில் இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலில் இருக்கலாம். ஏமாற்றக்கூடாது, பட்டிக்கு கொடுக்க கூடாது, பட்டி கெடுக்க கூடாது. அவருடைய பணத்தை எடுத்துவிட்டு பொருளை கொடுக்காமல் ஏமாற்றக்கூடாது, பொருளை எடுத்துவிட்டு பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றக்கூடாது என்ற இந்த சமூக அன்பு பாசம் நம்மிடம் வரும் வரைக்கும் உண்மையான முஸ்லிம்களாக மூமின்களாக நாம் வாழ முடியாது, மாற முடியாது என்பது அதீசுடைய கருத்து. எனவே கண்ணியமானவர்களே, நமக்கும் இப்படியான இஸ்லாமிய சமூக பற்றை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக. எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல நம்மை உண்மையான மூமின்களாக, உண்மையான சமூக பற்றுள்ள முஸ்லிம்களாக மாற்றுவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருவதாக, தலைவருடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவதாக, புற முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவதாக, தலை உண்மையான ஈமானை தருவதாக, உண்மையான அஹ்லாக்கை தருவதாக, உண்மையான சமூக பற்றை தருவதாக, சமூகத்தில் உன்னுடைய திருப்தியை பெற்றவர்களை நம்மை மாற்றுவதாக, எல்லோருக்கும் உபகாரம் செய்யக்கூடியவர்களை மாற்றுவதாக, துரோகிகளாக நம்மை மாற்றி விடாதையா, துரோகத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பாயாக, ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பாயாக, பதிகளிலிருந்து பாதுகாப்பாயாக, மற்றவர்களுக்கு நாம் குழி தோன்றுகின்றவர்களை நம்மை மாற்றி விடாதையாள்வா, மற்றவர்களை காப்பாற்றுகின்றவர்களை நம்மை மாற்றுவாயாக, மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களை நம்மை மாற்றுவாயாக, உன்னுடைய உதவியை நமக்கு பெருந்தருவாயாக, நம்மை சேவைகளை நிறைவேற்றுவாயாக, நம்மை நாட்டு நிம்மதி சந்தோஷப்படுத்துவாயாக, நம்மை நாட்டு நிம்மதி ஏற்படுத்துவதாக, சுபீட்சத்தை ஏற்படுத்துவதாக, ஒற்றுமை ஏற்படுத்துவதாக, எல்லோரும் எல்லா இன மக்களும் ஒற்றுமையாக சகவாழ்வாளர் கிருபை செய்வாயாக, சுயேசர்களை இல்லாமல் ஆக்குவாயாக, சுயேசக்காரர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக, மத வெறி பிடித்தவர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக. ஹிதாயத்தில்லை என்றால் அவர்களை நீயே பொறுப்படுப்பதாக, அவர்களுக்கு நீ எந்த முறையில் நீ நடந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு அவர்களை நீ நடந்து கொள்வதாக. கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தவராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.